நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 14 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் இறுதிக்கட்ட போர் தொடர்பிலான அறிக்கையை ஐநா தாமதப்படுத்த வேண்டும் என்று அரசு வேண்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது உரிய நேரத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது தொடர்பிலான செய்திகள்.
ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையினால் நியமிக்கப்பட்ட சர்வதேச விசாரணை குழுவினால் நடாத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த அறிக்கை உரிய நேரத்தில் வெளிவர வேண்டும்.
இலங்கை ஜனாதிபதி நாளை இந்தியா சென்று மீனவர் பிரச்சினை குறித்து பேச உள்ள நிலையில் தமது கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்று வட இலங்கை மீனவர்கள் தெரிவித்துள்ளவை. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் சூழலில் சென்னையில் நிலவும் கிரிக்கெட் காய்ச்சல் தொடர்பிலான ஒரு பார்வை.
சமீபத்தில் அவங்க விளையாடிய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா இந்தியா வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அளவுக்கு சந்தேகமாக தான் சொல்லணும். ஏன்னா போலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. தொடர்ந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லேயே தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 தோல்விகள்
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் நேயர்கள் முதலாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
கிழக்கு யுக்ரைனில் உடன்பட்டிருக்கின்ற மோதல் நிறுத்தத்துக்கு சில மனத்தியாலங்கள் இருக்கின்ற நிலையில் அங்கு மோதல்கள் நிறுத்தப்படுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இன்னும் தெரியவில்லை. ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையின் இலக்கான தெபால்ஸ்டீவ் நகரம் மோசமான குண்டுவீச்சுகளுக்கு உள்ளாகியிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். மோதல் நிறுத்த உடன்பாட்டையும் மீறி தாக்குதல் தொடர இருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். மீறிப்போல் துறைமுகத்துக்கு அருகே தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. கிளர்ச்சி குழுவின் தலைமையகங்களில் ஒன்றான தன்யஸ்க் நகரில் பெரிய வெடிச்சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. மோதல் நிறுத்த உடன்பாடு கடைபிடிக்கப்படாவிட்டால் இராணுவ சட்டமே நடைமுறைக்கு வரும் என்று யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ கூறியிருக்கிறார்.
நைஜீரியாவின் வடகிழக்கே கொம்பே மாநிலத்தின் தலைநகரை ஜிஹாதி குழுவினரான போகோஹராம் ஆயுத குழுவினர் தாக்கியுள்ளனர். நைஜீரிய படையினர் கிளர்ச்சியாளர்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்படுவதாகவும் கொம்பே நகரை விட்டு வெளியேறி வரும் மக்கள் கூறி வருகின்றனர். இன்று சனிக்கிழமை காலை வேளையில் கொம்பேயின் புறநகர் பகுதிக்குள் போகோஹராம் குழுவினர் நுழைந்திருக்கின்றனர். இந்த நகரில் முன்னரும் ஜிஹாதிகள் தற்கொலை தாக்குதல்களை நடத்தியிருந்த போதிலும் நகரை கைப்பற்ற முயற்சித்திருக்கவில்லை.
பஹ்ரைனில் அரபு வசந்த போராட்டத்தால் உந்தப்பட்டு ஏற்பட்ட எழுச்சியின் 4 நிறைவையொட்டி நடந்த ஆர்ப்பாட்டங்களில் போலீசாருடன் நடந்த மோதல்களில் பலர் காயமடைந்திருக்கின்றனர். நாட்டின் பல இடங்களில் நடந்த போராட்டங்களின் போது மக்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் பக்ஷோர் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றனர். பெரும்பான்மையாக ஷியா மக்கள் வாழ்கின்ற பஹ்ரைனில் 2011 பெரும் போராட்டங்கள் வெடித்தது முதல் அங்கு மக்கள் 2 முகாம்களாக பிளவுபட்டுள்ளனர். சவுதியிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டு அப்போது போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கனடாவின் ஹாலிஃபாக்ஸ் நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஏராளமானோரை சுட்டுக்கொல்ல போடப்பட்டிருந்த திட்டம் ஒன்றை முறியடித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். குறைந்தது 2 சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதல் முயற்சிக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்றும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். 23 வயதான அமெரிக்க பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு சந்தேக நபரான 19 வயது கனேடிய ஆணொருவர் அநேகமாக தன்னைத்தானே தற்கொலை செய்திருக்கலாம் என்று நம்பும்படியாக வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முடியுமான அளவிற்கு பலரை சுட்டுக் கொன்றுவிட்டு காதலர் தினத்தில் தங்களையும் மாய்த்துக் கொள்ளவே இவர்கள் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் மேலும் கூறினார்.
வத்திக்கானில் இன்று நடந்த நிகழ்வொன்றில் பாப்பசர் பிரான்சிஸ் 20 புதிய கர்தினால்களை நியமித்திருக்கிறார். இவர்களில் பலர் வளர்ந்து வரும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். மியான்மர், டொங்கோ மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிலிருந்து முதற் தடவையாக கர்தினால்கள் இம்முறை நியமனம் பெற்றுள்ளனர். அடுத்த பாப்பரசரை தெரிவு செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற கர்தினால்கள் அமைப்பில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஐரோப்பிய கர்தினால்களை விடவும் ஐரோப்பிய அல்லாதவர்கள் அதிக அளவில் தற்போது உள்ளனர்.
தெற்கு சூடானில் வரும் ஜூன் மாதம் நடைபெற இருந்த பொது தேர்தலை நடத்தாமல் கைவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதிபர் சல்வா கியரின் பதவிக்காலத்தை மேலும் 2 நீடிப்பதற்கான பிரேரணை வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். முன்னாள் துணை அதிபர் ரேக் மஷாருக்கு விசுவாசமான கிளர்ச்சி படையுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த பதவி நீடிப்பின் மூலம் கால அவகாசம் கிடைக்கும் என்று அரசாங்கத்தின் கூறினார். தெற்கு சூடானில் பல மோதல்கள் மோதல் நிறுத்த உடன்பாடுகளுக்கு பின்னரும் மோதல்கள் நடந்து வருகின்றன. 2011 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட தெற்கு சூடான் தற்போது பட்டினியின் விளிம்பில் இருப்பதாக உதவி நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் 2009 முடிவடைந்த இறுதிக்கட்ட போரின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா விசாரணை அறிக்கையின் வெளியீட்டை ஐநா தாமதப்படுத்த வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக உயர்மட்ட இராஜாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூனை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கின்ற இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கை மீதான விசாரணை அறிக்கை வெளியீட்டை தாமதப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நியூயார்க் நகரில் ஐநாவின் தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட ஐநா விசாரணையின் அறிக்கை வெளியீட்டை தாமதப்படுத்த வேண்டுமென்ற அரசாங்கத்தின் விருப்பத்தை மங்கள சமரவீர இதன்போது வலியுறுத்தியிருப்பதாக ஐநாவின் ராஜதந்திரத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பான் கி மூனும் மங்கள சமரவீரவும் மனிதுரிமைகள் விவகாரம், பொறுப்பு சுமத்துதல் மற்றும் நல்லிணக்கம் உள்ளிட்ட இலங்கைக்கு முக்கியமான விவகாரங்கள் பற்றி பேச்சு நடத்தியதாக ஐநாவின் ஊடக அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஐநாவின் மனிதுரிமைகள் உயர் ஆணையர் சயீத் அல் ஹுசைனின் அலுவலகம் எதிர்வரும் மார்ச் 25 இலங்கை மீதான விசாரணை அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை தாமதப்படுத்த வேண்டும் என்ற இலங்கையின் விருப்பம் பற்றி ஐநா தலைமைச் செயலருடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எந்தவொரு தகவலும் ஐநாவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் முன்னதாக இந்த வாரத்தின் முற்பகுதியில் வாஷிங்டனில் கருத்து வெளியிட்டிருந்த இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஐநாவின் அறிக்கையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரையாவது தாமதப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் உயர் ஆணையர் சயீத் அல் ஹுசைனின் தலைமையின் கீழ் இருக்கின்ற இந்த விவகாரம் தன்னுடன் தொடர்பு பட்டது அல்ல என்று பான் கி மூன் மங்கள சமரவீரவிடம் கூறிவிட்டதாக ஐநா தகவல்கள் கூறியிருக்கின்றன. மங்கள சமரவீர தனது அமெரிக்க பயணத்தை இலங்கையின் விருப்பம் தொடர்பில் ஐநா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை பேசி இணங்க வைக்கின்ற முயற்சிக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இலங்கையில் 2009 முடிவுக்கு வந்த உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை நடத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டிய ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவை அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான தீர்மானத்தை கடந்த மார்ச் 1 நிறைவேற்றியிருந்தது. அதன் பின்னர் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் விசாரணை குழு இலங்கைக்கு வெளியிலிருந்து விசாரணை நடத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசுவாமி. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்போ எதிர்வரும் மார்ச் 1 திட்டமிட்டபடி அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. உண்மைகள் வெளியே வருவது தாமதமானால் நல்லிணக்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்துவிடும் என்று கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் கூறுகின்றார். இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை அறிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு அடுத்த மாத இறுதியில் வெளியிடப்பட வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி கூறுகின்றது. இதுவரையில் அந்த விசாரணை முடிவடைந்திருக்க வேண்டும் என்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன்.
இந்த விடயம் சம்பந்தமாக அறிக்கை பங்குனி மாதம் இறுதி வாரத்தில் வெளியிடப்பட வேண்டிய ஒழுங்கு தற்போது உண்டு. ஆனால் அந்த ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு முழுமையாக என்ன முடிக்கவில்லை என்ற கருத்தும் சிறிது காலமாக நிலவி வந்திருக்கின்றது. இலங்கையில் அந்த ஆட்சியை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் புதிய ஆட்சியில் உள்ளவர்கள் தாங்கள் சர்வதேச பங்களிப்புடன் உள்நாட்டில் நம்பகத்தக்க ஒரு உள்ளக விசாரணையை தாங்கள் நடத்துவோம், உண்மையை நாங்கள் அறிவோம், உண்மையை நாங்கள் ஒழிக்க மாட்டோம் என்று கூறி வந்திருக்கின்றார்கள். அந்த கருத்தையும் சர்வதேச சமூகம் அவதானத்தில் எடுக்கும். இந்த முயற்சிகளுடைய விளைவுகளையும் என்ன விதமா இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்
என்று தெரிவித்துள்ள அவர், விசாரணை அறிக்கையை இல்லாமல் செய்வதோ அல்லது தாமதமடைய செய்வதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இடையில் ஒரு உண்மையான புரிந்துணர்வையும் ஒரு சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவதா இருந்தால் ஒளிவு மறைவின் மூலமாக அதை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. அந்த உண்மையை நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் அறியவன் அறிவது அவசியம். எம்மை பொறுத்தவரையில் நாம் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையினால் நியமிக்கப்பட்ட சர்வதேச விசாரணை குழுவினால் நடாத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த அறிக்கை உரிய நேரத்தில் வெளிவர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அந்த அறிக்கை இல்லாமல் போவதையோ அல்லது தாமதப்படுத்துவதையோ நாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரப்பட்டிருக்கின்றது, அந்த அறிக்கை நிச்சயமாக வெளிவரும், அந்த அறிக்கை நடந்த விஷயங்களை உண்மையாக உள்ளடக்கும், பக்க சார்பற்றதாக நேர்மையானதாக இருக்கும் என்ற வாக்குறுதி நமக்கு எல்லாராலையும் தரப்பட்டிருக்கின்றது
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர்,
யுத்தம் முடிந்த கட்டத்தில் 2009 இறுதி மாதங்களில் நடைபெற்றது இனப்படுகொலைக்கு சமமான செயலர் என்று அவர்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் நடந்த விஷயத்தை பற்றி தெரியும். அதபடியால் மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் தீர்வு காண முயற்சிப்பது ஒருபோதும் ஒரு நலனை தராது என்றுதான் அந்த தீர்மானம் சொல்லுகின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும், அதை நாங்கள் மதிக்க வேணும். எம்மை பொறுத்தவரை அந்த தீர்மானத்துக்குரிய மதிப்பை நாங்கள் அளிப்போம்
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாளை இந்தியா பயணமாகிறார். நாளை மாலை அங்கு சென்றடையும் அவர் எதிர்வரும் 16 இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசுகின்றார். இதன்பொழுது இருநாட்டு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து பல விஷயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இலங்கையின் வடபகுதியில் உள்ள மீனவர்களோ இந்த பயணத்திற்கு முன்னர் அரசு தம்முடன் எவ்விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தி கருத்துக்களை பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கில் உள்ள உள்ளூர் மீனவர்கள் தமது பிரச்சனைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக புதிய அரசாங்கம் தங்களுடன் கலந்தாலோசிக்கவில்லை என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது பற்றி செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட மீனவர் சங்க பிரதிநிதிகள், முன்னைய அரசாங்கத்தை போன்று இந்த அரசும் தமது பிரச்சனை குறித்து பாராமுகமாக நடந்து கொள்ள முயற்சிக்கின்றதோ என்று தங்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள்.
புதிய ஆட்சி மாற்றம் ஒன்று நூடாகவாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இந்த வேளையில் எமது ஆலோசனைகளை இந்த அரசு தரவில்லை. எனவே கடந்த அரசு எவ்வாறு செயல்பட்டதோ அவ்வாறுதான் இந்த அரசும் நடக்குமோ என்ற அச்சம் இப்போது எமது மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது
என்றார் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவரும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவருமாகிய நூர் முகமது ஆலம் அவர்கள். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்திய விஜயத்திற்கு முன்னதாக மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கும் மீனவ பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
எமது வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து வடமாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை தொடர்பாக பல விடயங்களை கூறியிருந்தார். அமைச்சரும் சரி அல்லது வடமாகாண கடற்தொழில் அமைச்சரும் சரி இந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மீனவர்களின் ஆலோசனை எதையுமே பெறவும் இல்லை. அவர்களின் தேவைகள் என்ன, அவர்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை பற்றி அறியாமல் அவர்களின் கருத்தை அங்கு முன்வைத்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்ட நேரம் எமது பிரதிநிதிகள் ஒருவரையாவது அழைத்து எமது குறைகளை நாங்களே முன்வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கலாம். ஆனால் அந்த விடயமும் அங்கு தவறவிடப்பட்டிருக்கின்றது. வடமாகாண அரசும் எங்களை புறக்கணித்திருக்கின்றது என்பதை நாங்கள் நினைத்து இன்று கவலை அடைகின்றோம்.
வடமாகாண மீன்பிடித்துறை அமைச்சர் வந்து மன்னல்லதான் இருக்கிறார், அதே மாதிரி முதலமைச்சரும் கூட வடமாகாணத்தில் தான் இருக்கிறார். ஆகவே மீனவர்கள் உங்களுடைய அமைப்பினூடாக உங்களுடைய சங்கங்களினூடாக நீங்கள் அவங்கள சந்திச்சு இந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைச்சிருக்கலாமே.
நாங்கள் கடந்த 10 வடமாகாண முதலமைச்சரை சந்தித்தோம். அவ்வாறு வடமாகாண கடற்கொள்ளை அமைச்சரை சந்தித்து குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையும் அவர்களினால் செய்யப்படும் தொழில் முறைகளையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறல்கள், அவர்கள் செய்யும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள், இலங்கையில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை எமது மீனவர்கள் செய்யும் முறைகள் தொடர்பாக பல விடயங்களை உள்ளடக்கியதாக மனுவை நாங்கள் வடமாகாண சபை முதலமைச்சரிடம் கையெழுத்திருந்தோம். மீனவர்களை கொண்ட உயர் சபை ஒன்று அமைத்து இதற்கான தீர்வை தளவு தருவதாக எமக்கு வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் மீனவர்களை கொண்ட உயர் சபை ஒன்று அமைக்கப்படவும் இல்லை. முதலமைச்சருடான அந்த குழு அந்த ஜனாதிபதியின் சந்திப்பின் போது ஏன் மீனவர்களை அழைத்து செல்லவில்லை என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது.
என்னென்ன விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க?
எல்லை தாண்டி வரும் மீனவர்களின் வருகை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் எமது கடல் பிரதேசத்தில் செய்வதற்கு இலங்கை அரசு எக்காரணம் கொண்டும் உடன்படக்கூடாது. இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதையும் தனது அரசியல் சுயநலங்களுக்காக மேற்கொள்வதை நாங்கள் எதிர்காலத்தில் அனுமதிக்க மாட்டோம். அரசு எமது கோரிக்கைகளை உதாசீனம் செய்து அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபாடுமாக இருந்தால் முன்னே அரசின் போது நாங்கள் முன்னெடுத்த அதே போராட்டங்களை இந்த அரசுக்கு எதிராகவும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டி வரும்
என்றார் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவரும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவருமாகிய நூர் முகமது ஆலம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய தலைநகர் டெல்லியின் முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அவர் தலைமையிலான அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
டெல்லி முதல்வர் பதவியை கடந்த ஆண்டு ராஜினாமா செய்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் ஓராண்டுக்கு பிறகு அதே தினத்தில் அதே பதவிக்கு திரும்பியுள்ளார். முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சனிக்கிழமை ஆற்றிய உரையில் ஜன் லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாத காரணத்தால்தான் சென்ற ஆண்டு இதே பிப்ரவரி 14ஆம் தேதியன்று அவரது தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகியது. டெல்லி மக்கள் தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்திருப்பதன் மூலம் அவர்களின் எதிர்பார்ப்பு பன்மடங்காக அதிகரித்துள்ளதை தன்னால் உணர முடிகிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். மேலும் ஊழலுக்கு எதிரான புகார்களை தெரிவிப்பதற்கான உதவி தொலைபேசி அழைப்பு எண்கள் மீண்டும் வழங்கப்படும் என்றும் மக்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார்.
இனி
டெல்லியில் யாரேனும் லஞ்சம் கோரினால் அதை கொடுக்க முன்வாருங்கள். இந்த நாடகத்தை நடத்துவதன் மூலம் அதற்கான ஆதாரமாக கையில் இருக்கும் கைபேசியின் உதவியுடன் அவர்களின் உரையாடல்களை உடனடியாக பதிவு செய்து விடுங்கள். பின்னர் அந்த ஆதாரங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வெற்றி காண்போம் என்றார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி தேர்தலில் அவருக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளரான கிரண் பேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளரான அஜய் மாக்கான் ஆகியோரிடமும் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வேன் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். தனது தலைமையிலான அரசாங்கம் டெல்லியில் வளர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றை முன்னிறுத்தியே பணியாற்றும் எனவும் அவர் உறுதியளித்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் இணைந்து 6 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றார்கள். இன்றைய பதவி ஏற்பு விழா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பொது மேடையில் மக்கள் மத்தியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க டெல்லி மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பொதுமக்கள் குவிந்திருந்தார்கள்.
டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பது. அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தில் 1,00,000 கோடி ரூபாய்கள் அளவுக்கு முதலீடுகளை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மே மாதம் தமிழகத்தில் நடக்கவிருக்கும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பின் மூலம் மாநிலத்திற்கு 1,00,000 கோடி முதலீட்டை எதிர்பார்ப்பதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த அறிமுக கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் தமிழகத்தில்தான் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் ஆசியாவிலேயே முதல் 3 இடங்களுக்குள் வர விரும்புவதாகவும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.
மே மாதம் 23-24 ஆகிய தேதிகளில் சென்னையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்புக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மாநிலத்தின் தனித்துவமான சாதக அம்சங்களும் முதலீட்டு வாய்ப்புகளும் இந்த மாநாட்டின் மூலம் வெளிப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது அரசு சுமார் 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டை கூடுதலாக ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வரவிருக்கும் முதலீடுகள் அனைத்திற்கும் ஒற்றைச்சாளர முறை மூலம் ஒரே மாதத்தில் அனுமதி வழங்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார்.
வரவிருக்கும் எல்லா புதிய திட்டங்களுக்கும் ஒற்றை சாளர முறையின் மூலம் 1 மாதத்திற்குள் ஒப்புதல் வழங்கப்படும்.
இந்த அறிமுக கூட்டத்தில் பல நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டு பேசினர். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக முதலீடுகள் குறைந்து வருவதாக கூறப்படுவது குறித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் தலைவரான வேணு சீனிவாசனிடம் கேட்டபோது,
2008 உலகத்திலேயே வந்து பொருளாதார சரிவு இருந்தது, இந்தியாவிலயும் பெரிய சரிவு இருந்தது. அந்த காரணத்தால இந்தியாவிலேயே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப நல்ல கிளைமேட், ஒர்க் கல்ச்சர் ரொம்ப நல்ல ஒர்க் கல்ச்சர். அதனால இந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு இந்தியாவிலேயே சந்தேகம் இல்லாமல் முதல் இடத்தை பெறும்.
மே மாதம் சென்னையில் உள்ள வர்த்தக மையத்தில் நடக்கவிருக்கும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 200 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கவிருக்கின்றன.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக கிரிக்கெட் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கியுள்ளன. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இணைந்து இந்த போட்டிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டி தொடங்கிய முதல் நாளான இன்று, அதாவது சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 14 இரண்டு போட்டிகள் நடைபெற்றன. முதல் போட்டியில் இலங்கை அணியும் நியூசிலாந்து அணியும் மோதின. அதில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்து அணியை 111 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளன. இதனிடையே ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் மிகவும் முக்கியமானது ஒரு போட்டியாக கருதப்படுகின்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டி நாளை, அதாவது பிப்ரவரி மாதம் 15 அடிலைட் நகரில் நடைபெற உள்ளது. இது குறித்து சென்னையில் பரபரப்பு எப்படி இருக்கிறது என்று ஆராய்கின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று துவங்கிவிட்டாலும் இந்திய ரசிகர்களை பொறுத்தவரை நாளைதான் உண்மையிலேயே ஆட்டம் துவங்குகிறது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஆடவிருக்கும் முதல் போட்டியே பாகிஸ்தானுடனான போட்டி என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவிர தமிழகத்தில் ஒளிபரப்பாகும் சில தனியார் தொலைக்காட்சிகள் இந்தியா விளையாடும் போட்டிகளுக்கு தமிழில் வர்ணனை அளிக்கும் ஏற்பாட்டையும் செய்துள்ளன. இந்த உலகக்கோப்பை போட்டிகளுக்கென உற்சாகமூட்டும் பாடல்களையும் அவர்கள் உருவாக்கியுள்ளனர். காலிறுதி அரையிறுதி ஆட்டங்களை விட்டுவிட்டால் ஒவ்வொரு அணியும் 6 ஆட்டங்களில் விளையாடும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த முறை பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் மிக பலவீனமான அணியாகவே காட்சியளிக்கிறது. ஏற்கனவே பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கும் நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளின் சொந்த மண்ணில் இந்த போட்டிகள் நடப்பதால் இந்திய அணியின் வாய்ப்பு மிக குறைவு என்கிறார்கள் விமர்சகர்கள். சென்னையில் உள்ள மைதானங்களில் கிரிக்கெட் ஆடி கொண்டிருக்கும் இளைஞர்களை கேட்டால் இந்த முறை இந்தியாதான் வெற்றி பெறும் என்று உற்சாகமாக சொல்கிறார்கள்.
இந்தியாவுக்காக வாய்ப்புனா இப்போ டோனி எடுத்துக்கிட்டோன்னா டோனி டெஸ்ட்லேருந்து ஓய்வு பெற்றது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. பட் இந்த வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் ஓய்வு பெறுறது அவர் முடிவில் இருக்குது. அவர் கண்ணாட்டம் பார்க்க வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு தான்.
வேர்ல்டு கப் முன்னாடி எப்போவுமே தோத்துட்ருக்கோம், இப்போ நம்ம வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருவோம் அது ஒரு நம்பிக்கை.
இத்தனை வருஷம் வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
ஆனால் கிரிக்கெட் விமர்சகரான சுமந்த் சி ராமன் இந்த முறை இந்திய அணிக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்கிறார்.
சமீபத்தில் அவங்க விளையாடிய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா இந்தியா வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அளவுக்கு சந்தேகமாகதான் சொல்லணும். ஏன்னா போலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. தொடர்ந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லேயே தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 தோல்விகள். பேட்டிங்கும் வந்து ஓரளவுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே பேட்டிங்னு சொன்னால் கூட அதனால இந்தியா ஜெயிக்குமா அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக சந்தேகமாக தான் இருக்குது.
இதுவரை உலகக்கோப்பை தொடரில் நடந்த எந்த இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திலும் இந்தியா தோற்றதில்லை என்பதால் இந்திய ரசிகர்கள் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.
ஏறக்குறைய வீக்கெண்ட் தான், ஏகப்பட்ட பிளானிங்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றதுனால எப்போவுமே ஒரு ஃபீவர் இருக்கும். இந்த இடம் வந்து இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஊற்றி வச்சுட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு அதர் திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேட்ச் பார்க்குறதுக்காக. ஸோ ஹோப் வி வில் என்ஜாய்.
பாகிஸ்தான் அணி மிக பலவீனமாக இருப்பதால் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது உறுதி என்கிறார் சுமன்.
பாகிஸ்தான் இந்த முறை அவங்களுடைய மெயின் போலர்ஸ் யாருமே இல்லை. உமர் கோல் இல்லை, ஜுனேத் கான் இல்லை, முகமது ஹஃபீஸ் இல்லை, சயித் அஜ்மல் இல்லை, 5 மெயின் போலர்ஸ் இல்லை, 4 போலர்ஸ் இல்லை. ஸோ வர்ச்சுவலாக இது ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் போலிங் அட்டாக்கை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வராங்க. அந்த போலிங் அட்டாக் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க பேட்டிங்கும் ஓரளவுக்கு சஸ்பெக்ட் தான். ஸோ இந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.
தமிழ்நாட்டில் உள்ள பல கல்லூரிகளில் இந்தியா விளையாடும் கிரிக்கெட் ஆட்டங்களை பார்ப்பதற்காக விடுதிகளில் பெரிய திரைகளுடன் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட்டை ஒரு மதம் என்று குறிப்பிட்டால் சச்சின் டெண்டுல்கர் தான் கடவுள். ஆனால் இந்த முறை உலகக்கோப்பை போட்டியில் அவர் ஆடப்போவதில்லை என்பது ரசிகர்களுக்கு வருத்தம் அளிக்கும் விஷயம்தான். இந்தியா கோப்பையை வெல்கிறதோ இல்லையோ அடுத்த 45 நாட்களுக்கு இந்த கிரிக்கெட் திருவிழா ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் தான் வைத்திருக்கப் போகிறது.
நம்ம இந்திய டீம் கிட்ட உலக கோப்பை இருக்குது, பறிக்கணும்னு எல்லா டீமும் மனசுக்குள்ள நினைக்குது.
சென்னையில் நிலவும் கிரிக்கெட் காய்ச்சல் குறித்து நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் நம்முடைய அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சங்கீதா.
பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை சிற்றலை வரிசைகள் 25 மீட்டரில் 11,965 கிலோ ஹர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9,855 கிலோ ஹர்ட்ஸிலும், 41 மீட்டரில் 7,600 கிலோ ஹர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
டெல்லி தேர்தல் முடிவு குறித்து மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம் எழுதும் மின்னஞ்சலில், தற்போது நடைபெற்ற டெல்லி தேர்தலில் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றது டெல்லி மக்கள் கெஜ்ரிவால் மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. சிறிய நெருப்பாக இருந்தால் காற்று அதனை அணைக்கும், பெரும் சுவாலையாக இருந்தால் காற்று அதனை வளர்க்கும். கெஜ்ரிவால் தனது கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்று நல்லாட்சி புரிவார் என நம்புகிறோம் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் சேலம் வரதராஜன்பேட்டை நேயர் அலெக்சாண்டர், மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி மீது டெல்லி வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை அவர்கள் நம்பவில்லை என்பதையே இது காட்டுகிறது என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் விஜயமங்கலம் நேயர் சங்கீத் விஜயகுமார், டெல்லி மக்களின் குரல் இந்திய மக்களின் மனசாட்சியின் குரல், அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் இருக்கலாம், மக்களின் மனசாட்சி ஒன்றுதான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், டெல்லி சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வெற்றி மகத்தானது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அள்ளி வீசிய வாக்குறுதிகளே வெற்றிக்கு காரணம், 67 தொகுதிகளை வெற்றி கண்ட ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை படுபாதாளத்துக்கு தள்ளிவிட்டது, அரசியல் முதிர்ச்சி இல்லாத 46 வயதான கெஜ்ரிவால் டெல்லி முதல்வராக பதவியேற்ற பின் அவரது ஆட்சி திறமையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்.
இந்திய பிரதமர் மோடிக்கு கோயில் கட்ட சிலர் முயன்றது பற்றிய செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் ரமேஷ் ஷப்னி, மோடிக்கே சிலை வைத்தாயிற்று, இனி என்ன காட்சேவுக்கு வைக்கக்கூடாதென யாரும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது என்கிறார்.
கருப்பு பணத்தை மீட்பது குறித்து ஒலிபரப்பான பேட்டி பற்றி எழுதும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நேயர் அனந்த கிருஷ்ணன், கருப்பு பணம் மீட்பது பற்றி ஓய்வு பெற்ற வருமான வரித்துறையின் ஆணையர் திரு ராமானுஜத்தின் பேட்டி அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை விளக்கியதோடு அல்லாமல் எமக்கு விரக்தியையே அளித்தது. கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதோ அல்லது கருப்பு பணம் வைத்திருந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதோ இந்த தலைமுறை பார்க்கப் போவதில்லை. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதுதான் இந்த விஷயத்தில் 100% உண்மை என்கிறார்.
இலங்கை விவகாரம் குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியா கோர வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி இந்திய பிரதமருக்கு எழுதிய கடிதம் பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் சென்னை நேயர் முருகன் சோமசுந்தரம், இலங்கையில் நடந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு காரணமே கலைஞரின் ஆட்சியும் காங்கிரசும் தான் என்கிறார்.
பாகிஸ்தானின் பெஷாவர் பள்ளி தாக்குதல்கள் பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் ராதாகிருஷ்ணன் முத்துக்குமார், இலங்கையிலும் இந்தியாவிலும் அமைதி இல்லை என்றும் பாகிஸ்தான் சொர்க்கம் என்றும் நம்பும் மூடர் கூட்டம் அங்கு செல்லலாம் என்கிறார்.
அமெரிக்காவில் கார் நிறுத்தும் இடம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டது பற்றிய செய்தி பற்றி பல நேயர்கள் ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதியிருக்கின்றனர். இதே செயலை ஒரு முஸ்லிம் செய்திருந்தால் உலகின் பார்வை என்னவாக இருந்திருக்கும் என்று கேட்கிறார் அபுதாபி நேயர் சாதிக் அலி.
பகவத்கீதையை புனித நூலாக்க வேண்டும் என்ற சர்ச்சை பற்றி எழுதும் மனம்புண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இந்த புனிதம் என்கின்ற விஷயம் உலகில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாக காரணமாகிவிட்டது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் செக்யுலர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்படாததால் எம்மதமும் சம்மதம் என்று சிலர் புது விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். உண்மையில் மதங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட அரசு என்றுதான் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார்.
தமிழகத்தில் பேய்கதை படங்கள் பல சமீபத்தில் வெளிவருவது குறித்த செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் JD மூர்த்தி, சினிமாக்காரர்களுக்கு ஒரு புத்தி நீண்ட காலமாக இருக்கிறது. ஒரு படம் அமோக வெற்றி பெற்றால் அதே பாணி கொண்ட படங்களை தொடர்ந்து எடுத்து சலிப்பேற்றி விடுவார்கள். இப்போது பேய் படங்களுக்கு செமகிராக்கி, அதனால் சினிமாக்காரர்களுக்கு பேய் பிடித்திருக்கிறது, மக்களுக்கோ பிசாசு பிடித்துவிட்டது. பேய் பிசாசு என்றெல்லாம் சொல்லி எங்களின் நேயர்கள் நேரத்துக்கு ஆப்பு வைத்து விட்டீர்களே என்கிறார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 4வது பாகம் குறித்து எழுதும் ஈரோடு நேயர் MC பூபதி, எங்கள் பகுதியில் வாழ்க்கையின் இறுதிக் கட்டங்களில் இழுத்து கொண்டிருக்கும் முதியவர்களுக்கு பால் ஒரு டம்ளர் ஊற்றுவார்கள், ஒரு சில நிமிடங்களில் உயிர் போய்விடும். ஈரோடு பகுதிகளில் அந்த பழக்கம் இன்னும் இருக்கிறது. நாளைக்கு எனக்கும் பால் ஊற்றுவார்கள், என்ன செய்வது? சமுதாய பழக்க வழக்கங்களை மாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொண்டால்தான் முடியும். இந்த தொடரை கேட்கும்பொழுது எனக்கு அழுகையாக வருகிறது. கடவுளைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறேன் என்கிறார்.
இந்திய சிறைகளில் 53% தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள்தான் என்ற செய்தி குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், நாட்டின் பூர்வ குடிகளை மேல் சாதியினர் ஒடுக்கும் நிலை தொடர்வதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் என்கிறார்.
நடிகர் நெப்போலியன் திமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் நெருஞ்சிப்பேட்டை நேயர் ஜெகதீஸ்வரன், நெப்போலியனால் தமிழ்நாட்டுக்கு இதுவரை என்ன பலன் கிடைத்தது? ஒரு பெரிய ஊழல் கட்சியில் தனது பல பதவிகளை பெற்று தன் வளத்தை பெருக்கிக் கொண்டார் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா. இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.